மாலை ஆராதனை சிந்தனைக்காக எபேசியர்களது நிருபம் 2 அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் வசனங்கள் 8, 9, 10 புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 265. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் ஜெபித்து சிந்தனைக்காக கடன் செல்லலாம். நல்லாண்டவரே, மறுபடியும் உடைய சமூகத்தில் வருகிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உடைய வார்த்தையை நீர் எப்பொழுதும் ஏற்றி பிடித்திருக்கிறீர். உடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமே நீர் எங்களிடத்தில் பேசுகிறீர். உடைய கிருபை பொருந்தின சத்தியங்களை நாங்கள் சரியான முறையில் நிதானித்து பார்த்து இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, இதை நாங்கள் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் உணர்ந்து இன்னும் அதிகமாய் உமக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய், உமை மட்டுமே ஆராதிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டிய கிருபை பலனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாய். வறுமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இந்த வாரமும் அடுத்த வாரமும் சீர்திருத்த திருநாளை நினைவு கூற இருக்கிறோம். இந்த ஆண்டு 506வது ஆண்டு, சீர்திருத்த ஆண்டு. 1517 ஆண்டு அக்டோபர் 31வது நாள் விட்டன்பர்க்ல இருக்கிற ஆல் சோல்ஸ் திருச்சபையின் ஆலய கதவுல மார்ட்டின் லூத்தர் 95 கூற்றை ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக எழுதி அதை ஆணையடித்து எல்லாரும் பார்க்கும்படியாக செய்தார். மார்ட்டின் லூத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்க ஒரு துறவி. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வேதாகம கல்லூரியில இறையல் போதகராக இருந்தார், இறையல் கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். இந்த ரோமன் கத்தோலிக்கம் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இது இவ்வளவு பெரிய ரிஃபர்மேஷனுக்கு, இது இவ்வளவு பெரிய சீர்திருத்தத்துக்கு காரணம் என்ன? நம்ம வேதத்தை படிக்கும் போது, புதிய ஏற்பாட்டில் படிக்கும் போது, முதல் 200 ஆண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இருந்துச்சு. அநேக இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம தொடர்ச்சியா யாக்கோபு சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த யாக்கோபுடைய கருத்து, உபத்திரவத்தில் வாழ்ற விசுவாசிகள் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழும். அப்ப உபத்திரவம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இருந்து, கிறிஸ்தவம் என்பது ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக போகிற ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தது. இது ரொம்ப மோசமான நிலையாக இருந்தது அவர்களுக்கு. முதல் 200 ஆண்டு கிறிஸ்தவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அநேக உபத்திரவம் நடக்குது. அநேக இரத்த சாட்சிகளாக மறிக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள், சீசர்கள் அநேக இரத்த சாட்சிகளாக மறிக்கிறார்கள். தொடர்ச்சியாக ரோம் அரசாங்கம் கிறிஸ்தவர்களை பாடுபடுத்திக் கொண்டேதான் வந்துட்டு இருக்கு. வேதம் மேன்மையாக்கல, சுவிசேஷம் பரவுது, ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில ரோமன் எம்பரர் கான்ஸ்டன்டைன் 1 என்ன செய்யறார் அப்படின்னா, 306 AD வரைக்கும் ரோமர்களை ஆளுகிறார். அப்படி அவர் ஆளும் போது ஒரு நாள் சொப்பனத்துல அவருக்கு கடவுள் தோன்றினார் என்று சொல்லி, நான் கிறிஸ்தவனா மாறுறேன்னு சொல்லி ஓப்பனா அறிக்கை செய்யறார். என்னுடைய கடவுள கடவுள் வந்து தோன்றினார், நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், இனிமே நான் கிறிஸ்தவன் என்று அவர் சொல்லி என்ன செஞ்சார் அப்படின்னா, தேசத்துல அறிவிச்சார். தேசத்தையும் கிறிஸ்தவ தேசமாக மாற்றினார். அப்பொழுது என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கிறிஸ்தவ மதம் ஒரு பப்ளிக்கா, ஒரு அரசாங்க மதமாக மாறிடுச்சு. அதுல இருந்துதான் திருச்சபையினுடைய ஆதிக்கம், ரோமன் கத்தோலிக்கினுடைய ஆதிக்கம் அதிகமாச்சு. இப்படி அதிகமாகிற நேரத்துல என்ன நடக்குதுன்னா, சபையில சபைதான் தேசத்தை ரூல் பண்ணுது. சபை சொல்றதா எல்லாரும் கேட்கணும். சபையை விட்டு மாறி சொல்றத எதையுமே யாருமே கேட்க கூடாது. இப்ப சபைதான் இந்த சுப்ரீம் அத்தாரிட்டி என்று மாறினது. இப்படிப்பட்ட 3வது நூற்றாண்டிலிருந்து சீர்திருத்த காலம் வரைக்கும் வேதம் மறைக்கப்பட்டது, சத்தியம் மறைக்கப்பட்டது, போலியான அநேக கொள்கைகள் வந்தது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிட்டார். இப்படிப்பட்ட நிலையில தான் மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் இதுதான் நம்பினார். மார்ட்டின் லூத்தரும் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கீழாக இருக்கிறார். வேதம் பூட்டப்பட்டு வச்சிருக்கு. அப்படிப்பட்ட நிலையில அவர் துறவியா ஒரு பைபிள் காலேஜ்ல இறையல் ஆசிரியரா இருக்கும் போது அவர் ரோமர்களது நிருபத்தை கற்றுக் கொடுக்க போறார். ரோமர்களது நிருபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அவர் ரோமர்களது நிருபத்தை வாசிச்சார். வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கண்களை திறந்தார். ரோமர் 1 அதிகாரம் 16 17 வசனங்கள் மிகவும் அவரை தொட்ட வசனமாக இருந்தது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனது ரட்சிப்பு உண்டாகாத தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்ற அந்த சுவிசேஷத்திலே சுவிசேஷத்தினால் வெளிப்பட்டுப்படுத்திருக்கிறது என்று சொன்னார். இப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த வசனம் மார்ட்டின் லூத்தரை மாற்றியது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நான் பாவியான மனுஷன், பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எப்படி போய் நான் என்னை காண்பிப்பது, பாவியான மனுஷன் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி போய் நிற்பது? ரோமன் கத்தோலிக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு இயேசுவும் தேவை, இயேசுவை தவிர நான் சொல்ற காரியங்கள் உனக்கு தேவை. நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில நீ திருவிருந்து எடுத்தா மட்டும்தான் நீ பரலோகம் போக முடியும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சொல்ற சத்தியம் மட்டும்தான் உண்மையான சத்தியம், வேற எதுவுமே உண்மையான சத்தியம் கிடையாது. அதைதான் நீ நம்பணும். ரோமன் கத்தோலிக்கர் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் போலியான சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சா வேதத்தை கூட்டி வச்சுட்டான். மார்ட்டின் லூத்தர் என்ன செஞ்சார்னா, வேதத்தை படிச்சார், ரோமரை படிச்சார், தேவன் அவருடைய கண்களை திறந்தார், விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கைக்கு எதிராக அந்த 95 கூற்றை எழுதி விட்டன்பர்க் திருச்சபையினுடைய ஆலயத்துல அவர் அடிக்கிறார். மார்ட்டின் லூத்தர் தான் முதல் ஆளா இந்த ரிஃபர்மேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம், இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, குறிப்பா அதுல ஜான் ஹஸ், ஜான் விக்லீஃப் போன்றவங்களா மார்ட்டின் லூத்தருக்கு முன்பாக சீர்திருத்தத்துக்காக போராடினவர்கள். இப்ப இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன செஞ்சாருன்னா, அவருடைய 95 கூற்றை எழுதி அந்த ஆலயத்தினுடைய கதவுல ஒட்டிட்டார், அதை ஜனங்கள் வாசிக்கும்படியாக செய்தார். ஜனங்கள் வாசித்தாங்க. 6 வாரத்துல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் அது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் மறுபடியும் வேதம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சா. மார்ட்டின் லூத்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு புதிய டினாமினேஷனை அல்லது ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கணும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. எல்லாரும் வாசிச்சு வேதம் பக்கம் திரும்பணும். அதை வாசித்த ஜனங்கள் எல்லாம் வேதம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஒரே சிந்தனை உடையவர்கள் ஒன்று கூடினார்கள். அவர்கள் சேர்ந்து வேதத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் சீர்திருத்தவாதிகள் இணைந்து இந்த 5 கொள்கைகளை கொண்டார். இந்த 5 கொள்கைகளை ஏற்படுத்த, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அவனுக்கு என்ன அவசியம்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவனுக்கு கிருபனால மட்டும்தான், விசுவாசத்தினால மட்டும்தான், அது இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்து வேதத்தில் இருக்கிறார், அந்த வேதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் எல்லா மகிமையும் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தான். நம்ம காலையில திருவிருந்தின் செய்தியில நம்ம கேட்டோம், ஒரு மனுஷன் எப்படி கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறான், கடவுள் எப்படி ஒரு மனுஷனை நீதிமான ஆக்குறார். ரோமன் கத்தோலிக்க சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை தாண்டி நீ இன்னொரு சில காரியங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை தாண்டி ஞானஸ்தானம் முக்கியம் அப்படின்னு சொன்னான், திடப்படுத்தல் முக்கியம் அப்படின்னு சொன்னான், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். மறி நான் இயேசுவை விசுவாசிக்காம மறிச்சுட்டேனா இங்க இருந்து நான் ஜோமனா அவர்கள் பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். பரிசுத்த வான்கள் இடத்துல ஜோமனா நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில நான் திருமணம் பண்ணணும்னு சொன்னான். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணான். என்ன சொல்றான், இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மட்டும் போதுமானது அல்ல, நீ இன்னும் ஒரு சில பாரம்பரியங்களை செய்யணும் அப்படின்னா, என்ட பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும்ன்றா, என்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ன்றா, நீ அந்த பாவ மன்னிப்பு சீட்டுக்கு நீ காசு செலுத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியா என்ன செய்யறான் அப்படின்னா, நீதிமானாக்கப்படுதல் என்ற சத்தியத்தை, மனுஷனுக்கு எப்படி ரட்சிப்பு என்ற சத்தியத்தை அவன் தொடர்ச்சியா உடைக்க ஆரம்பிச்சான். இப்படிப்பட்ட நிலையில தான் மார்ட்டின் லூத்தர் போன்ற அநேக சீர்திருத்தவாதிகள் இணைந்து மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சத்தியத்திற்கு மறுபடியும் வேதம் பக்கமாக திரும்பினார்கள். வரலாறு நம்மளுக்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கும். சத்தியத்துல குழப்பம் இருக்குதா, வாழ்க்கையில குழப்பம் இருக்குதா, திரும்ப வேண்டிய இடம் வேதம், திரும்ப வேண்டிய இடம் வேதம். வேதம் போதுமானது, வேதம் தெளிவாக்குது, வேதம் கண்களை திறக்கிறது. ஏன்னா அந்த வேதத்துல பரிசுத்தாவியன் அவர் இருக்கிறார். ரிஃபர்மேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பூட்டி வச்சிருந்த வேதத்தை திறந்தது, அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது, ஜனங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சார்கள். இன்னைக்கும் இந்த சத்தியமானது, மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்ற சத்தியமானது அநேக குழப்பங்களுக்குள்ளாக கேள்விகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கும். இன்னைக்கும் இந்த ரிஃபர்மேஷன் சத்தியம், இந்த வேதபூர்வமான மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கான வழிமுறை இன்றைக்கும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு மாலை நேரத்துல மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவை கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே போன்ற 2 காரியங்களை நம்ம பார்த்து இருக்கிறோம். அதுக்கு நம்ம வாசி கேட்ட பேசியற 2 அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தை நம்ம ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனுஷன் தன்னை தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக நிறுத்துவது? இந்த கேள்வி எல்லாருக்குமான கேள்வியாக இருக்கும். நான் பரலோகம் போகணும்னா நான் எப்படி போக முடியும்? பாவியான மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? பாவியான மனுஷன் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நீதியாக எப்படி நிற்க முடியும்? இது புதிய கேள்வி அல்ல. யோபுல இருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. யோபு கேட்கிறார், பாவியான மனுஷன் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதியாக நிற்க முடியும்? வரலாற்று பூர்வமாக தொடர்ச்சியாக இந்த கேள்வி கேட்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் அதற்கு தெளிவான பதிலை கொடுக்கிறது. முதலாவது, ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை எப்படி நீதியாக காண்பிக்க முடியும் அப்படின்னா, அது கிருபையினால மட்டுமே. வேதம் திறந்து பார்க்கும் போது வேதம் தொடர்ச்சியாக சொல்வது, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்வது, ரட்சிப்பு, மனிதனுக்கான ரட்சிப்பு அது கிருபையினால மட்டும்தான். கிருபையை நம்ம சரியான முறையில புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வாசிக்கேட்டை பேசிய 2:1-8 நம்ம இன்னொரு தடவை பின்னணியோடு பார்க்கும் போது இன்னும் தெளிவாக நம்ம புரியும். இப்ப ரட்சிப்பு அப்படின்னா என்ன? இப்ப ரட்சிப்பு என்று பார்க்கும்போது அது என்னுடைய அறிவில் எடுக்கும் முடிவல்ல, சரியா? ரட்சிப்பு என்று பார்க்கும்போது அது என்னுடைய சரீர பிரகாரமான செயலின் மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்று பார்க்கும்போது உளவியல் மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்வில் மாற்றம். இன்னைக்கு ரட்சிப்பை நம்ம சரியா புரிஞ்சுக்கொண்டா மட்டும்தான் அதுக்கு அடுத்த காரியங்களை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். எனக்கு என்னுடைய அறிவின் மாற்றம் அல்ல, என்னுடைய சரீர பிரகாரமான செயல்களின் மாற்றம் அல்ல, எனது உளவியல் மாற்றம் அல்ல, எனது ஆவிக்குரிய வாழ்க்கையின் மாற்றம். ஆவிக்குரிய மாற்றம் என்பதால் தேவனுடைய தலையீடு இருக்கிறது. மனுஷன் அதுல தலை போட முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பேசிய 2:1 பார்க்கிறோம், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரட்சிப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறார். ஆவிக்குரிய மாற்றம் என்பதால் இதுல மனுஷன் ஒருபோதும் தலை போட முடியாது. மனுஷனுக்கு அதுல எந்த விதமான பங்கும் கிடையாது. ரட்சிப்பு என்பது எப்பொழுதுமே என்னைக்குமே ஒருதலை பட்சமானது. தேவனால மட்டும்தான் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. வசனத்தை பார்க்கும்போது, அக்கிரமங்களாலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார். வசனம் சொல்லுது, யார் உயிர்ப்பிக்கிறார்? தேவன் உயிர்ப்பிக்கிறார். பாத்தீங்க அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்கள், பாவத்துல மறுத்திருந்தேன்னு சொல்லுது. அடுத்து இன்னொரு வசனம், இன்னொரு வார்த்தை நம்ம விடுறோம், அக்கிரமங்களினாலும். ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கிராசிங் த பவுண்டரி, எல்லையை மீறினவன், எல்லையை மீறினவன், பாவத்தோட செஞ்சவன், ஆவிக்குரிய நிலையில எல்லையை மீறி பாவத்தை செஞ்சு பாவத்துல செத்து மரித்திருக்கிற நான், மரித்திருக்கிற என்னை, எல்லை மீறின என்னை தேவன் உயிர்ப்பித்தார். வேதம் தான் சொல்லுது, தேவன் என்னை உயிர்ப்பித்தார். ரோமன் கத்தோலிக் என்ன சொன்னா அப்படின்னா, கடவுளும் வேணும் மனுஷனும் வேணும். ரட்சிப்பு என்பது நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன், கடவுள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் என்பது அல்ல. ரட்சிப்பு என்பது முழுவதும் தேவனுடையது. தேவன் தான் என்ன உயிர்ப்பிக்கிறார். அடுத்து 2 பாத்தீங்க அப்படின்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். நான் பாவத்துல செத்தது மட்டும் இல்ல, பாவத்துல நான் வாழ்றது மட்டும் இல்ல, நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல பாவம் இருக்கு, ஆதாமினுடைய பாவத்தினால. ஆதாமினுடைய பாவத்தினால இந்த உலகம் முழுவதும் பாவத்துல செத்து போய் கிடக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் பாவத்துல செத்து இருக்கனால இந்த உலகத்தின் வழக்கமும் பாவ வழக்கமா இருக்கு. அந்த பாவ வழக்கத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரிய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? தேவனுக்கு கீழ்படியாம இருந்துச்சு. நான் எப்படி இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்துல செத்து போயிருந்தேன், எல்லாம் மீறி இருந்தேன். தேவனுக்கு ஒருபோதும் கீழ்படியாத மனுஷனா, இந்த உலகம் சொல்றதை மட்டும் செய்யறவனா, இந்த உலகத்தினுடைய வழக்கத்தை மட்டும் தெரிஞ்சவனா, இந்த உலகத்தினுடைய வழக்கத்தை என்னுடைய வழக்கமா வைத்திருந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன். அடுத்து 3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சம் இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்புவதிலே செய்து. அடுத்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மாம்சமும் என்னுடைய இச்சையும் விரும்பினதை செஞ்சவன், பாவத்தை விரும்பி விரும்பி செஞ்சவன். அதாவது பாவத்துல செத்து கிடக்கிறேன், எல்லை மீறினவன், இந்த உலகத்தினுடைய வழக்கத்தின்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேற வழி இல்ல, நான் பாவத்துல வாழ்ந்து நான் கீழ்படியாமின் பிள்ளையா இருக்கிறேன். அடுத்து சொல்லுது, இன்னும் அந்த பாவம் ஆடா. எப்படி ஆடாதுன்னா, நான் என்னுடைய மாம்சமும் இச்சையின் படியில் தான் வாழும். மனுஷன் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவன் முழுவதுமாக பாவத்தில் வீழ்ந்தவன். அவனுடைய சிந்தனை பாவம், அவனுடைய இருதயம் பாவம், அவனுடைய செயல் பாவம், அவனால ஒரு நாள் நன்மை செய்ய முடியாது. அவன் செய்யறதெல்லாம் அவன் ஆசைப்பட்டு பாவத்தை தான் செய்யறான். இந்த யாக்கோபு 1:15 பார்த்தோம், மனுஷன் விசுவாசியாக இருக்க போதிலையும் நான் இச்சைக்கு சிக்கு உண்டு, இழுக்கப்பட்டு அதற்கு அடிமையாகி அதுல மறித்து போறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் பாவத்துல மறித்து இருக்கிறேன், பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறேன், பாவத்தை மட்டும்தான் சுதந்திரமா என்னுடைய இஷ்டப்படி செய்ய முடியும், அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற மனுஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தேன். நான் யார்? நான் கோபாக்கினியின் பிள்ளை. தேவனுடைய கோபத்தை என் மீது நான் கொட்டி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கோபம் என் மீது அதிக அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமான கோபத்தை அதிகரித்துக் கொண்டு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் நான் தேவனுடைய கோபத்தை கூட்டிக் கொண்டேதான் இருக்கிறேன். இதுதான் மனுஷனுடைய நிலை. பாவத்துல மறித்து இருக்கிறேன், எல்லாம் மீறி போயிருக்கிறேன், இந்த உலகத்தின் படிதான் வாழ்றேன், என்னுடைய மாம்சமும் இச்சையும் விரும்பின பாவத்தை செஞ்சுட்டே இருக்கு. நான் விரும்பின பாவம்னா என்ன யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம விரும்புற பாவம், சுதந்திரமா சந்தோஷமா நம்ம செய்யற பாவம் என்னென்ன? அவ்வளோ பாவத்தையும் நான் இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு தேவனுடைய கோபத்தை என் மீது நான் கொட்டிக்கிட்டே இருக்கேன், என் மீது நான் ஏத்திக்கிட்டே இருக்கேன். அந்த கோபத்தினுடைய அளவு கூடிக்கிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இப்படிப்பட்ட மனிதன் எப்படி தன்னை தேவனுக்கு நல்லவனாக நிறுத்த முடியும்? இப்படிப்பட்ட மனிதன் எப்படி தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும்? இதுதான் கேள்வி. தீர்த்தவாதிகளுக்கு கேள்விதான். அவர்கள் வேதத்தை படிக்கிறாங்க, எப்படி இவ்வளவு மோசமான பாவி, தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறேன், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், எப்படி மனுஷனுடைய கிரியை தேவனுக்கு முன்பாக நல்லதாக இருக்கும்? எப்படி செத்தவனுடைய கிரியை தேவனுக்கு முன்பாக என்னை நன்மையாக காட்டும்? மனுஷனுடைய நிலை, அவன் முழுவதும் பாவத்துல செத்து போயிருக்கிறவனாக இருக்கிறான். தேவன் தான் அவனை காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவன் தன்னைத்தானே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா, கோபத்தை அவன் மீது ஏற்றி கொண்டு போயிருக்கிறான். அப்போதான் கேள்வி கேட்கப்படுது, இந்த மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அவனால நல்லது செய்யவே முடியாது, முழுவதுமாக பாவத்துல இருக்கிறான். அதனாலதான் 4 சொல்லுது, தேவனோ. இங்க மனுஷன் ஈடுபடல, பாவத்துல செத்து இருக்கிற மனுஷன் கடவுளே நான் பாவத்துல இருக்கேன் என்னை காப்பாத்துதுன்னு சொல்லல. 4 சொல்லுது, தேவனோ. தேவன் ஈடுபடுகிறார், தேவன் செயல்படுகிறார், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு புரிந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவன் இல்லை அப்படின்னா நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான பாவத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 5 சொல்லுது, அந்த அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, அக்கிரமங்களில் மறித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தில் மறித்து போயிருக்கிற போது கிறிஸ்து என்னை நேசித்தார். இன்றைக்கு வரைக்கும் இந்த செய்தி பிரபலமற்ற செய்தி தான். இன்னைக்கு வரைக்கும் ரட்சிப்பு கடவுளுடையது என்று சொல்ற செய்தி பிரபலமற்றது, மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. திருபனாலதான் ரட்சிப்பு என்ற செய்தி மனுஷனால இன்னைக்கு வரைக்கும், இந்த சீர்திருத்தம் உருவாகி 507 ஆச்சு, 506 ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் இந்த செய்தி மனிதர்களால் திருச்சபைகளால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியாக மட்டும்தான் இருக்கு. இதுக்கு காரணம் யார்? இதுக்கு காரணம், இப்படி பேசினா ரட்சிப்புக்கு மனுஷனுடைய பங்கு இல்லைன்னு சொன்னா மனிதனுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா, மனுஷன் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழும்போது தன்னை உயர்வாக மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறேன் என்பதை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில பெருமை மட்டும்தான் இருக்கு. அவனுடைய தகுதி பெரிய தகுதியா பார்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தகுதியை பெருசா பார்த்து தன்னை பெருமையா பார்க்கிற ஒரு மனுஷனும் கிருபை மட்டுமே என்ற சத்தியத்தை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த மனுஷன் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது. பெருமை என்ற பாவம் என்னை நரகத்துக்கு நேராக மட்டும்தான் வழிநடத்தி கொண்டிருக்கும். ரொம்ப அடிப்படை, ஏன் ரோமன் கத்தோலிக்கன் தப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த ரோமன் கத்தோலிக்க வேதத்தை விட்டு என்னை திருப்பி என்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஏன் மற்ற சபைகள்ல கிருபையை சொல்லாத திருச்சபையில, கிருபனாலதான் ரட்சிப்பு என்று சொல்லாத திருச்சபையில அது போலியான சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னா, கிருபையை சொல்லலைன்னா நான் நரகத்துக்கு என்னை சந்தோஷமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். சீர்திருத்தவாதிகள் ஏதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நான் கிருபையை பார்க்கும் போது மட்டும்தான் பரலோகத்தை நோக்கி பார்க்க முடியும். நான் கிருபையை பார்க்கல அப்படின்னா என்னால பரலோகத்தை நோக்கி பார்க்க முடியாது. ஏன்னா நான் முழுவதுமாக பாவத்தில் செத்து கிடக்கிறேன், கீழ்படியாமின் பிள்ளையா இருக்கிறேன், என்னுடைய இஷ்டத்துல நான் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட மனுஷன் ஒருபோது ரட்சிக்கப்பட முடியாது என்பது வேதபூர்வமான சத்தியம். ஏன் இங்க பாவத்தை குறிச்சு அதிகமா பேசப்படும்? இந்த சீர்திருத்த காலத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சில அடிப்படையான கேள்விகள். நான் ஏன் இங்க பாவத்தை குறிச்சு அதிகமா பேசிட்டே இருக்கேன்? ஏன் மனுஷனுடைய பாவம் இங்க அதிகமாக சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு? ஏன்னா அது என்னுடைய பெருமை. என்னுடைய பெருமைனால நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. என்னை நான் உடைக்கும் போது மட்டும்தான், என்னுடைய பாவம் என்னை குத்தும் போது மட்டும்தான் நான் தாழ்மைப்பட முடியும். தாழ்மைப்படும் போதுதான் தேவனுடைய கிருபையை நோக்கி பார்க்க முடியும். எப்படி மனிதன் தன்னை தேவனுக்கு முன்பாக நல்லவனாக காட்ட முடியும்? எப்படின்னா நான் பாவி என்று உணரும். நான் பாவினு உணர்ந்துட்டேன். இந்த அடுத்த அந்த ரட்சிப்புல இன்னொன்று நம்ம சொல்ற காமனா பேசுற ஒரு விஷயம், ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்ட எப்படி? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒருபோதும் மனிதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியா? மனிதனால் எக்காலத்திலும் இப்படிப்பட்ட பாவத்துல செத்து போயிருக்கிற மனுஷனால, கடவுளுடைய கோபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற மனுஷனால இயேசு கிறிஸ்துவை அவனே தேடி போய் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, இயேசுதான் என்னை ஏற்றுக்கொள்ளும். அதான் நானும் அவசியம் சொன்னேன். தேவனோ இப்படி பாவத்துல வீழ்ந்து கிடக்கிற என்னை இயேசு ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பு என்பது என்ன? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார், இயேசு எனக்காக அவர் வந்தார், இயேசு என்னை நேசித்தார், இயேசு எனக்காக சிலுவையில மரித்தார். இதை விட்டுட்டு ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்றான் அப்படின்னா, ஞானஸ்தானம் அவசியம் அப்படின்னு சொல்றான், திருவிருந்து அவசியம் சொல்றான். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில்தான் திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ பரிசுத்த வான்கள் இடத்துல ஜோம் பண்ணும் அப்படின்னு சொல்றான். மரித்தவர்களுக்காக ஜோம் இல்ல, இது இல்ல. எனக்கு இயேசு முக்கியம், இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையோட எதெல்லாம் இணைக்கிறோம் அது கிருபை கிடையாது. சீர்திருத்தவாதிகள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால வேதத்தைப்படுத்து இந்த சத்தியத்தை கொண்டு வந்தாங்க. மனிதனுக்கும் தேவனுக்கு முன்பாக கிருபை மட்டும்தான் அவன் நீதியாய் காண்பிக்கிறது, வேற எதுவுமே இல்லை. ரட்சிப்பு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில் அடங்கி இருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் மனிதனை தெரிந்து கொண்டார். தேவன் எந்த மனிதனை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மீது அளவற்ற கிருபையை கொடுத்து, அளவற்ற கிருபையை ஊற்றி அவனை நீதிமான் என்று காட்டுகிறார். நான் தேவனை தேடல, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்ற கேள்விக்கு அடுத்து நம்ம பதில் எப்படி இருக்கும்னா, தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பது அல்ல, நான் இயேசுவை நம்புறேன் என்பது அல்ல. இயேசு என்னை தேடி வந்து என்னை மீட்டுக் கொண்டார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அவர் என்னை விடுதலை ஆக்கினார். பாவ வீழ்ச்சியில் இருக்கிற மனுஷன் ஒருபோதும் அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தன்னால் தானே அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. யாரால காப்பாற்ற முடியும் அப்படின்னா, சர்வேகாதிபத்தியம் உள்ள தேவனால மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க முடியும். சர்வேகாதிபத்தியம் உள்ள தேவன் இல்லை அப்படின்னா இந்த பாவத்திலிருந்து ஒருபோதும் என்னை விடுவிக்க முடியாது. சைனால எல்லோ ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸான ரிவர். நாங்க வாட்டர் ஃபுளோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கரண்ட் ரொம்ப பாஸ் ஆகும். அந்த ரிவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேர்ல்டு பெஸ்ட் 6 ஹயாக்கஸ் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹயாக் பண்ணி போறாங்க, கண்டுபிடிச்சு போறாங்க. போயிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸ் வரும்போது நிப்பாட்டுறாங்க, நிப்பாட்டி இதை யாரு கிராஸ் பண்ணலாம், இது எப்படி எப்படி செய்யலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப அந்த 6 பெஸ்ட் ஹயாக்கஸ்ல ஒருத்தர் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது நான் போறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நான் அதை கிராஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. போறாரு, இறங்குறாரு. அந்த தண்ணியினுடைய வேகத்திலும் அந்த அந்த அலையினுடைய வேகத்திலும் அந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோலையும் அவர் கீழே விழுந்துறாரு. கீழே விழுறத எல்லாருமே மீதி இருக்கு 5 பேர் பாக்குறான். இந்த 5 பேரால போய் காப்பாற்றவே முடியாது. இந்த 5 பேர் அவனை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சி செய்ய முடியல. ஏன்னா இவன் போனாலும் இவன் செத்து போயிருவான், இவனும் விழுந்துருவான். அந்த ஹயாக்கர் சாவறத கண்டுக்கு நேரா பாக்க. அப்படிதான் நீங்களும் நானும் நானே ரட்சிப்படைய முடியும், நானே என்னுடைய வழியை மாற்றிக்கொள்ள முடியும் நிற்கிற ஒவ்வொரு மனுஷனும் இப்படிதான் போலியான வழியில போய் அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டே இருக்கிறான். எல்லா மனுஷனும் இப்படிதான் மறிக்கிறான். என்னுடைய சுய வழியில போய் நான் தேவனை பார்த்துருவேன், என்னுடைய சுய வழியில போய் நான் தேவன இடத்துல கண்டடைந்துருவேன், என்னுடைய சுய வழியில போய் நான் ரட்சிப்பை பெற்றுவேன். ஒருபோதும் முடியாது. சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள தேவனால மட்டும்தான் மனிதனை ரட்சிக்க முடியும், யாராலையும் ரட்சிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை ஆட்சி செய்ய வேண்டும். கிருபையோடு எதையாவது சேர்த்தா அது கிருபை இல்ல. ரோமர் 4 திருப்பி கொள்ளும். ரோமர் 4:4 வாசிக்கலாம். கிரியை செய்வதற்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். கிருபையோட சேர்த்து நான் ஒரு ஒரு காரியம் செய்றேன், அந்த காரியத்தினால கிடைக்கிற வெகுமதி கிருபை கிடையாது, அது கிரியை, அது கடன். இப்ப கிருபை அப்படின்னு பார்க்கும்போது தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபை என்று பார்க்கும்போது தகுதியற்ற ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துவது. இப்ப எனக்கு கிருபை என்ன? பாவத்துல மறுத்திருந்த என்ன? பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன? பாவத்தை நேசிச்சு செஞ்சிட்டு இருந்த என்ன? தேவனுக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன? தேவனுக்கு கீழ்படியாம இருந்த எனக்கு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மறிச்சு என்னைக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்ததுதான் கிருபை. அவருக்கு முற்றிலுமாக எதிராக வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அவர் வந்து எனக்காக மறித்ததுதான் அந்த கிருபை. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஈடுபடுவது அவருடைய கிருபை. தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஈடுபடுறார் அப்படின்னா அதான் அவருடைய கிருபை. நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம், சுவிசேஷ வசனத்தை கேட்கும் போது, வேதத்தை படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆயிரும். நான் ஏன் இவ்வளவு மோசமான பாவம் செய்யறேன்? எனக்கா வந்த உணர்வு இல்ல அது. என்னோட வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? அது எனக்கா வந்த உணர்வு இல்ல, தேவன் ஈடுபடுகிறார். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஈடுபடல அப்படின்னா நான் இன்னும் என்னுடைய பாவத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சதான சிந்தனை ஏன் வருது? தேவன் ஈடுபடுகிறார், தேவன் என்னுடைய இதயத்துல செயல்படுகிறார், என்னை உணர்த்துகிறார், என்னுடைய பாவத்தை குறித்ததான உணர்வை தரார், ஒரு நிம்மதியற்ற ஒரு ஆவிக்குரிய நிலையை தரார் அப்படின்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஈடுபடுகிறார். தான் 4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து என்ன செய்யறாரா? அந்த கிருபையின் ரட்சிப்பை எனக்கு கொடுக்கிறார். நான் ஒண்ணுமே செய்யல, தேவன் முழுவதுமாக செயல்படுகிறார். தகுதியற்ற எனக்கு தேவன் முழுவதுமாக செயல்படுகிறார். தான் கிருபை. இந்த கிருபனால மட்டும்தான் மனுஷனுக்கு ரட்சிப்பு. தேவனுடைய வாழ்க்கையில செயல்படுவதான கிருபை. தேவனுடைய வாழ்க்கையில தகுதியற்ற என்னுடைய வாழ்க்கையில, பாவியா இருந்த என்னுடைய வாழ்க்கையில, தேவனுக்கு விரோதமா செஞ்சிட்டு இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்பதுதான் அவருடைய கிருபை. அந்த கிருபனால மட்டும்தான் மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். அந்த கிருபை என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மாற்றம். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரிச்சார். முழுவதும் தேவனுடைய கிருபை மட்டும்தான். என்னோட வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு விதத்திலையும் நல்லவன் அல்ல. என்னுடைய நிலை பேசிய 1:1-3 தான். நான் பாவத்துல மட்டும்தான் இருந்தேன். தேவன் ஈடுபடுகிறார், தேவன் செயல்படுகிறார், தேவன் உணர்த்துகிறார், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். அதுதான் கிருபை. இந்த கிருபையை பெற்றிருக்கிறோமா இல்லை நீங்க எதுவும் முயற்சி எடுத்தோமா? என்னுடைய ரட்சிப்புக்கு நான் எதுவும் முயற்சி எடுத்தேன் அது முதல் ரட்சிப்பு கிடையாது. வேதம் போதிக்கும் ரட்சிப்பு அது கிடையாது. நான் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணேன், கடவுள் எனக்கு ரட்சித்துட்டாரு, இல்லை அது ரட்சிப்பு கிடையாது. நான் வேதத்தை தியானிச்சேன், கடவுளை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், அது ரட்சிப்பு கிடையாது. நான் ரொம்ப நாள் உபவாசம் இருந்தேன், தேவனே என் இடத்துல வாங்க நான் கூப்பிட்டு அப்புறமேட்டு தான் தேவன் வந்தார், அது ரட்சிப்பு கிடையாது, அது கிருபை கிடையாது, அது கிரிய, அது கடன். தேவன் இப்படி கிரியினால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பது இல்ல, அவர் கிருபனால மட்டும்தான் கொடுக்கிறார். அதனால ரோமர் 3 சொல்லுது, இலவசமாய் கிருபையினாலே நீங்க என்ன செஞ்சீங்க? மீட்கப்பட்டீங்க. தேவன் இலவசமா கொடுக்கிறார். நான் ஒண்ணுமே செய்யல, இந்த கிருபை நான் சரியா புரிஞ்சுக்கொள்ளணும்னா நான் ஒண்ணுமே செய்யல, நான் பாவத்துல செத்துருந்தேன், தேவன் வந்து எனக்காக மறித்து அந்த நீதி எனக்கு கொடுக்கிறார், தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்துகிறார். நான் கேட்கல, அவரே வந்து எனக்கு கொடுத்தார். இந்த கிருபை யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் தேவன் முன்குறிச்சாரோ அவங்களுக்கு அந்த கிருபை. எல்லாருக்குமானது கிடையாது இந்த கிருபை. தேவன் எல்லாரையும் கிருபையா ரசித்துருவார். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் எல்லாருக்கும் கொடுத்துருவார் என்பது இல்ல. தேவன் யாரையும் முன்குறித்தாரோ நித்தியத்துல பிதாவானவர் யார முன்குறிச்சாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிருபை. அதனாலதான் தேவனே மேல் கிருபையா இருந்து எனக்கு இந்த ரட்சிப்பை தாருன்னு சொல்லிச்சோம், தேவனே என்ன நோக்கி பாருன்னு சொல்லிச்சோம், கிருபனால மட்டும்தான் ரட்சிப்பு. அடுத்து இரண்டாவதாக இந்த கிருபை எப்படி எனக்காக எனக்குள்ள செயல்படுது அப்படின்னா, இந்த கிருபை விசுவாசத்தினாலே மட்டும் செயல்படுகிறது. கிருபை செயல்பட ஆரம்பிச்சோனே விசுவாசம் செயல்படுகிறது. இந்த எப்படி மனிதன் இந்த கிருபையை பெறுகிறான், விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசம் தேவனுடைய ஈவாக இருக்கிறது. நம்ம 8 வாசிக்கலாம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதல்ல. கிருபையோடு எப்பொழுதும் விசுவாசம் இணைந்தே காணப்படும். விசுவாசம் தேவனால் கொடுக்கப்பட்டது. பிலிப்பர் 1:29 சொல்லுது, விசுவாசம் தேவனால் அருளப்படுகிறது. இங்க சொல்லப்படுது, மேசி 2:8 சொல்லப்படுது, இது தேவனுடைய ஈவு. விசுவாசத்தின் விசுவாசம், கிருபனால வர விசுவாசம் தேவனை மட்டும்தான் காண செய்யும். சரியா, கிருபனால வர விசுவாசம் தேவனை மட்டும்தான் காண செய்யும். விசுவாசத்தின் ஆதாரம் தேவன் மட்டுமே. ரோமர் 4 மறுபடியும் ஆக திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 4:5 பார்க்கும்போது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவர் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். யாருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்படும் அப்படின்னா, கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவர் இடத்துல. நான் கிரியை செஞ்சு ஆண்டவரே ரட்சிங்கன்னு சொல்றவர் இடத்துல இல்ல, நான் கிரியை செய்யாம, நான் ஒண்ணுமே செய்யாம, அந்த கிருபையால வர விசுவாசம் இந்த கிரியை செய்யாமல் எனக்கு இந்த கிருபையை கொடுத்த தேவனை தான் நோக்கி பார்க்க வைக்கும். அப்ப விசுவாசத்தினுடைய ஆதாரம் தேவன் மட்டுமே. விசுவாசத்தினுடைய ஆதாரம் திருச்சபை அல்ல, விசுவாசத்தினுடைய ஆதாரம் பாரம்பரியங்கள் அல்ல, விசுவாசத்தினுடைய ஆதாரம் சடங்காச்சாரியம் அல்ல, விசுவாசத்தினுடைய ஆதாரம் இயேசு மட்டுமே, தேவன் மட்டுமே. அந்த விசுவாசம் மறுபடியும் சொல்லுது, அது கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அப்போஸ்தலர் 13:48 திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 13:48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். மறுபடியும் விசுவாசம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில் வேறொன்று இருக்கிறது. யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு தேவன் விசுவாசத்தை கொடுக்கிறார். விசுவாசம் என்பது குருட்டுத்தனமானதல்ல. நான் கண்மூடித்தனமா இருக்கிறேன் அப்படியே தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டார் என்பதல்ல. யாரெல்லாம் தேவன் முன் குறித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற விசுவாசம். இப்ப விசுவாசம் என்று பார்க்கும்போது, அது நான் சம்பாதிக்கல. நான் 8 சொல்லுது, இது உங்களால் உண்டானது அல்ல, இது நான் சம்பாதிக்கல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விசுவாசம் மனுஷனுக்குள்ள ஒளிந்திருக்கல, விசுவாசம் மனிதனுடைய இருதயத்துல தோன்றது இல்ல. இது முழுவதுமாக தேவனுடைய மீட்பை காண்பிக்கிறது. அது கிருபையினாலே வருகிறது. விசுவாசம் தேவனுடைய கிருபை செயல்படுகிற இடம் விசுவாசம். தேவனுடைய கிருபை செயல்படுகிற இடம் மனிதனுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் கடவுளை நோக்கி பார்க்க செய்கிறது. அந்த விசுவாசம் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது? இந்த விசுவாசம் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருதுன்னா, அது தேவனுடைய வார்த்தையினால மட்டுமே. ரோமர் 10:17 விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால வருது. கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வருது. விசுவாசம் எப்படி மனுஷனுக்குள்ளாக வருது? கர்த்தருடைய வார்த்தையினால மட்டுமே, சுவிசேஷத்தினால மட்டுமே. தேவன் செயல்படுகிறார் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது மட்டும்தான் தேவன் செயல்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் மட்டும்தான் விசுவாசம் வருது. வேற எப்பயுமே விசுவாசம் வராது. என்னுடைய அனுபவத்தினால வராது. கடவுள் எனக்கு சோகம் கொடுத்துறாரு, அதனால நான் விசுவாசிக்கிறேன் என்பது விசுவாசம் அல்ல. நான் ஆசைப்படுறதுதான் தேவன் எனக்கு செய்யறாரு, அதனால அது விசுவாசம் அல்ல. சரியா, கடவுள் என்னை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார், அதனால கடவுளை அது விசுவாசம் அல்ல. சுவிசேஷத்தை கேட்கும் போது தேவன் கொடுக்கிறதா விசுவாசம். சுவிசேஷத்தின் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். சுவிசேஷம் இல்லாம விசுவாசம் வராது. நான் இன்னைக்கு கடவுளை விசுவாசிக்கிறேன்னா அதுக்கான காரணம் என்னுடைய அனுபவம் இல்ல, என்னுடைய சாட்சி இல்ல, அல்லது கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செஞ்ச ஏதோ பெரிய கிரியை அல்ல. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை போதிக்கும் போது, அந்த மீட்பை சொல்லும் போது, மனுஷனுடைய பாவத்தை சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறார். இயேசு விசேஷத்துல பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். இயேசு விசேஷத்துல இயேசுவை சொல்லணும் அப்படின்னா அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். வேற எந்த சுவிசேஷத்திலும் தேவன் செயல்பட மாட்டார். கர்த்தருடைய வசனத்திலிருந்து மட்டும்தான் விசுவாசம், வேற எங்கிருந்து விசுவாசம் வரல. இப்ப விசுவாச எதை உள்ளடக்கி இருக்கிறது? விசுவாசம் குருட்டுத்தனமானதல்ல, விசுவாசம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்ல, வேறொன்று இருக்கிறது. விசுவாசம் சுவிசேஷத்தினால எனக்கு வருகிறது. அந்த விசுவாசம் எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது? விசுவாசம் தேவனை பற்றிய அறிவை உள்ளடக்கி இருக்கிறது. தேவன் யார் என்பதை சொல்லுது, தேவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுது. அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் நேசிக்கிறார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மாறாதவர், நித்தியமானவர் போன்ற குணாதிசயங்களை தெரிவதன் மூலமாக தேவன் யார் என்பதை சரியான முறையில் நான் தெரிஞ்சால் மட்டும்தான் விசுவாசிக்கும். தேவன் யார் என்பதை நான் சரியான முறையில தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து விசுவாசம் எதை உள்ளடக்கிறதுன்னா, வேதம் கிறிஸ்துவை பற்றி கொடுக்கும் சாட்சியை உள்ளடக்கிறது. வேதம் இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் நம்புதல். இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுது, அவர் 100% கடவுள், 100% மனிதர். அவர் கன்னிமரியாளின் வயிற்றில் பிறந்திருக்கிறார். அவர் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தார், எனக்காக மரித்தார், எனக்கு பதிலாக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக நித்திய ஜீவனை உண்டு பண்ணியிருக்கிறார் என்ற வேதத்தினுடைய சாட்சியை நான் நம்புதல் விசுவாசாதான். வேதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லி இருக்கு என்பதை நான் நம்புதல், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நம்புதல், இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் செய்தியை நம்புதல், மனிதன் யார் என்பதை வேதம் வெளிப்படுத்திருக்கு, அதை நான் நம்புதல். அடுத்து பாத்தீங்கன்னா விசுவாசம் முக்கியமா எதை உள்ளடக்கி இருக்க வேண்டும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பணியை தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சார் என்பதை நான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து நான் இச்சித்த ஒரு பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார், என்னுடைய பாவம் இயேசுவை சிலுவையிலே ஏற்றியது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். நான் சொன்ன ஒரு பொய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஏற்றியது, நான் சொன்ன ஒரு பாவம் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்த அந்த குமாரனை இந்த உலகத்துல அடிமையின் ரூபமாக கொண்டு வந்தது என்ற தனிப்பட்ட விசுவாசம். விசுவாசம் ஒருபோதும் குருட்டுத்தனமானது அல்ல. எனக்காக இயேசு சிலுவையில் மரித்து எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருகிறார் என்ற விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசம் தான் அவங்களை ரசிக்கும். அந்த கிருபையினால வர விசுவாசம் இந்த காரியத்தை உள்ளடக்கி தேவனை காட்டும். விசுவாசம் தேவனை தவிர எதை காட்டினாலும் அது விசுவாசம் கிடையாது. கிருபையினால வர விசுவாசம் எப்பொழுதுமே தேவனை மேன்மைப்படுத்தி காட்ட வேண்டும். கிருபையினால வர விசுவாசம் எப்பயுமே மனிதனுடைய பெருமையை காட்டாமல், அதாங்க சொல்லுது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. விசுவாசம் மனிதனுடைய பெருமையை காட்டக்கூடாது, விசுவாசம் தேவன் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை உயர்த்தி காட்ட வேண்டும். விசுவாசம் நான் எவ்வளவு மோசமானவன் என்பதை உயர்த்தி காட்ட வேண்டும். நான் மோசமானவன், தேவன் உயர்ந்தவர், தேவன் எனக்காக வந்தார், தேவன் எனக்காக கிருபையை கொடுத்தார், தேவன் எனக்காக இந்த விசுவாசத்தை வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்பதை காட்டும். விசுவாசத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. விசுவாசத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவில் மனுஷனுடைய செயல்பாடு ஒன்றும் இல்லை. நான் போய் விசுவாசேன்னு சொல்லக்கூடாது, நான் விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது கிடையாது. இந்த விசுவாசத்தை தேவன் வேதத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கொடுத்தார். நம்ம ஒரு சில நேரத்தில் இந்த ரட்சிப்பை டிஃபைன் பண்றதுல, அதை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றதுல லைட்டா ஒரு சில நேரத்தில் நம்ம பேலன்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவோம், நான் விசுவாசேன்னு சொல்லுவோம். இல்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நான் விசுவாசிக்கல, நான் மரித்திருந்தேன், தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டார். ரட்சிப்பை இப்படி புரிஞ்சா மட்டும்தான் அது உண்மையான ரட்சிப்பு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டார், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கும். நான் எதுவுமே கேட்கல, ஆண்டவரே என் மன்னிங்க, எனக்கு விசுவாசம் தாங்க, நான் ரொம்ப மோசமான பாவின்னு நான் சொல்லல. ஏன்னா அது எனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமான பாவி என்று தேவன் உணர்த்தாத வரைக்கும் அது எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமான பாவி என்பதை தெரியாமல் தொடர்ச்சியா கீழ்படியாம, தொடர்ச்சியா மனசும் மாம்சம் விரும்பினதை செஞ்சு கொண்டிருந்த மனிதனின் ஒருவர் தான். நான் என்ன பாவம் செய்யறேன், இந்த பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் என்ன, இந்த பாவம் என்ன செய்து எங்க கொண்டு போகுது என்பது பாவத்தில் மரித்திருக்கிற யாருக்கும் தெரியாது. எப்ப வரைக்கும் நான் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுற வரைக்கும், தேவன் என்னை நோக்கி பார்க்கிற வரைக்கும், தேவன் என்னை பிடிக்கிற வரைக்கும், நான் எவ்வளவு மோசமானவன் என்பதை மனிதனால் என்னால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. சீர்திருத்த சத்தியத்துல மிக முக்கியமானது மனுஷனை மட்டுப்படுத்துறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தினுடைய மேன்மை, குளோரி ஆஃப் காட் அல்ல, எல்லா மகிமையும் தேவனுக்கு தான். என்ன பாவியாகி இருந்த என்ன அவருடைய பிள்ளையை ஆக்குனது அவருடைய மகிமைக்காக. சீர்திருத்த சத்தியத்துல ரிஃபார்ம் டாக்டரின்ல மிக முக்கியமானது மனுஷன் மட்டுப்படும் தேவன் உயர்ந்தது. ரட்சிப்புலையும் அப்படிதான், எந்த சத்தியத்திலும் அப்படிதான், மனுஷன் எப்பொழுதும் மட்டுப்பட வேண்டும். அதான் யோவான் ஸ்நானகர் சொல்றார், நீர் பெருகும் நாசு இருக்கும். ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையில தான் விசுவாசம் இதுக்கு நேரம் தான் என்னை வழிநடத்தணும். விசுவாசம் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி கடவுளை விசுவாசம் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்புறமேட்டு தான் கடவுள் என்னை பார்த்தார் என்பது அல்ல. பாவியாக இருந்த செத்த நாயை போல இருந்த என்னை தேவன் தேடி வந்து மீட்டுக் கொண்டார். விசுவாசம் இதற்கு நேராதா வழிநடத்தும். இந்த கிருபையும் விசுவாசமும் எனக்கு என்ன கற்றுத்தருகிறது? 10 வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். இந்த கிருபையும் விசுவாசத்தையும் பெற்ற மனுஷன் என்னவா இருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய செய்கையாக இருக்கிறார், தேவனுடைய புதிய சிருஷ்டியாக இருக்கிறார், சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறார், தேவனுடைய கிரியனார். நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா கடவுளுடைய கிரியனார். என்னை மாற்றி இருக்கிறார், என்னை சிருஷ்டித்து இருக்கிறார். இந்த வார்த்தை மறுபடியும் ஆதியாம உன்னாதிகாரத்துக்கு கொண்டு போகுது. தேவன் மனிதனை படைத்தார், சிருஷ்டித்தார். அதே போல ஆவிக்குரிய நிலையில செத்து போயிருந்த எண்ணம் மறுபடியும் தேவன் சிருஷ்டிக்கிறார், உயிரை கொடுக்கிறார், புதிய கிரீச்சர் ஆக்குறார், புதிய படைப்பாக்குறார். எதற்கு? நற்கிரியை செய்வதற்கு. இந்த கிருபையும் விசுவாசத்தையும் பெற்று என்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் நடத்த என் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா மறுபடியும் நான் செக் பண்றது கிருபனால விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான். திருவனால விசுவாசத்தை கொண்டு நான் ரசிக்கப்படல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நற்கிரியை இருக்கா? திருவனால விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்னை புதுசா சிருஷ்டித்து என்னை நற்கிரியை செய்யும்படியாக, ரட்சிப்புக்கல்ல ரட்சிப்புக்கு அடுத்து விசுவாச வாழ்க்கையில நற்கிரியை செய்யும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். ரசிக்கப்பட்ட என்னோட லைஃப் முடிஞ்சு அவ்வளவுதான், நான் பரலோகத்துக்கு பெறுவேன் என்பது அல்ல. அதனால நம்ம யாக்கோபு படிக்கிறோம். யாக்கோபு என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி விசுவாச கிரியை நடப்பிக்க வேண்டும், சோதனையின் மத்தியில எப்படி நடப்பிக்க வேண்டும், கோபப்படும் போது எப்படி நடப்பிக்க வேண்டும், எப்படி சரியா பேசுறது, எப்படி கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்வது, இதுதான் யாக்கோபு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கிருபையும் விசுவாசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எப்படி நற்கிரியை உள்ளவனா வாழ்வேன். உண்மையான கிருபையும் உண்மையான விசுவாசமும் நற்கிரியைக்கு நேராக நான் வழிநடத்துவேன். மறுபடியுமாக நம்ம சொல்வது சிறுத்திருத்த சத்தியம் அடிப்படையாக போதிக்கிறது, கிருபனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். உங்களுடைய பங்களிப்பும் என்னுடைய பங்களிப்பும் நம்ம ரட்சிப்புக்கு ஒண்ணுமே இல்லை. கிருபை விசுவாசத்துக்கு நேராக கொண்டு போகும். தேவனுடைய கிருபை விசுவாசத்துல தேவனை பார்க்க வைக்கும். இதுல நான் என்னைய பார்க்க முடியாது, என்னுடைய சடங்காச்சாரியத்தை பார்க்க முடியாது, என்னுடைய பாரம்பரியத்தை பார்க்க முடியாது, அல்லது வெளியே நான் செய்யற நற்கிரியை பார்க்க முடியாது. அதுல எதுவுமே இல்லை. என்னை முழுவதுமாக தேவன் ஆட்கொண்டார், என்னை முழுவதுமாக தேவன் ஆட்கொண்டு என்னை ஆட்சி செய்கிறார். அவருடைய கிருபையும் விசுவாசத்தும் அளவில்லாமல் எனக்கு கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். நீங்கள் நான் எப்படி ரசிக்கப்பட்டிருக்கோம்? நீங்கள் நான் எதுவும் செய்யல. இங்க பார்க்கணும் 8-9 வசனத்துல ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல, இது கிரியினால உண்டானது அல்ல, முழுவதும் கிருபனால மட்டுமே, விசுவாசத்தினால மட்டுமே. இந்த கிருபையும் விசுவாசம் எப்படி வருது? சிலுவையில் எனக்காக அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்து எனக்காக குற்றவாளியாக இருந்த என்னை அந்த குற்றத்தை தன்மேல் சுமந்து தேவனுடைய கோபத்தை சிலுவையிலே தணித்து என்னையும் பிதாவையும் ஒப்புரவாக்கினார். அந்த கிறிஸ்துவனுடைய நீதியை எனக்கு இலவசமா கொடுத்தார், கிருபையா கொடுத்தார். இந்த விசுவாசம் தான் உங்களையும் என்னையும் நித்திய ஜீவத்தை கொண்டு போகும். இந்த விசுவாசத்துக்காக தான் அந்த சீர்திருத்தவாதிகள் போராடினார். இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம மேல விழுந்த கடமை தான், இந்த சத்தியத்துக்காக நீங்களும் நானும் போராடும். ஏன் நம்ம இந்த சீர்திருத்தத்தினால திரும்பி நினைவு கூர்ந்து பார்ப்போம். அந்த ஹிஸ்டரியில வரலாற்றுல என்ன நடந்துச்சோ அதான் மறுபடியும் இன்னைக்கு நடக்குது. கிருபையும் விசுவாசமும் இல்லை, இதை கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கூட சேர்க்கும் போது சீர்திருத்தவாதிகள் வேதத்தை திறந்து படிச்சாங்க. இன்னைக்கு அதே சூழல். இன்னைக்கு வேதத்துக்கு போறோம் பேசும்போது நம்ம நம்மளுடைய ஓன் எஃபோர்ட்ஸ்லயோ என்னுடைய ஐடியால போய் பேசக்கூடாது. மறுபடியுமா நான் வேதத்துக்கு வரோம், வேதத்தை பார்த்து வேதத்திலிருந்து பேசணும். வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, மனிதன் எப்படி ரசிக்கப்பட முடியும், கிருபைனால விசுவாசத்துக்கு ரசிக்கப்படும். மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கு? இவ்வளவு நாள் நான் ரசிக்கப்பட்டேன், நான் ஏதோ ஏர்ன் பண்ணிட்டேன் என்று நினைச்சிட்டு இருக்கோமா, இல்ல நான் நல்லவனா வாழ்ந்தனால கடவுள் என்னை ரசிச்சார் என்பதை நினைச்சிட்டு இருக்கோமா என்பதை ஆராய்ச்சி பாருங்க. அப்படி நீங்களே நினைச்சிட்டு நான் என்னுடைய நன்மையினால என்னுடைய கிரியினால நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னா நீங்க ரசிக்கப்படல. தேவன் கிருபையாய் நம்ம தகுதியற்ற எனக்கு எந்த கிரியையும் செய்யாத எனக்கு அவருடைய கிருபையை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து நம்மை ரசித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நன்றியர்கள் உள்ளவர்களாக, அந்த தேவனுக்கு முன்பாக ஒழுங்காக வாழ்கிற ஜனங்களாக இருக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவராக. ஆமென்.